வாங்க வணக்கம். இது ட்ரூ ஜீனியஸ் சீசன் 1 எபிசோட் 2 பார்ட் 2 வார் ஆஃப் கரண்ட்ஸ். ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள், அதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, இந்த பாட்காஸ்டுக்குள்ளே போகலாம். ரீசன்ட் ரொம்ப குரூசமாக ஸ்டண்ட்லாம் பண்ணியிருந்தார். இந்த ஏசி கரண்ட் கண்டிப்பாக கொல்லும், கண்டிப்பாக கொல்லும், நெகட்டிவான விஷயத்தை ஈஸியாக பரப்பிடலாம்ல. ஆனால் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஏன்னா அது பக்காவான வேல்யூ இல்லை, ஏன்னா வேஸ்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் ஏசி கரண்ட்டில். வெஸ்டிங் ஹவுஸ் கார்பரேஷன் 1893 சிக்காகோ வேர்ல்ட்ஸ் ஃபேர் அதில் நடக்க போகிற ஒரு இடத்துக்காக ஒரு ஆக்ஷன் ஒன்று நடக்குது. அந்த ஆக்ஷனில் வந்து நம்ம வெஸ்டிங் ஹவுஸ் கார்பரேஷன் ஜெயிக்கிறாங்க. அதில் ஜெயிச்சுட்டு ஜேபி மோர்கனால் நம்பவே முடியல. ஜேபி மோர்கனும் அங்கே பிட் பண்ணிடுறாரு. ஜேபி மோர்கன் ஜெயிச்சிருந்தா டிசி கரண்ட் இருந்துருவோம், ஆனால் ஜெயிச்சது வெஸ்டிங் ஹவுஸ். அதனால் அங்கே ஏசி கரண்ட்டை வந்து ஆக்ஷன் பண்ணுறாங்க. நம்ம எடிசன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால் வந்து அந்த ஃபேர், அந்த ஃபேர் எதுக்கு நடத்துனாங்கன்னா, சிக்காகோ வேர்ல்ட்ஸ் ஃபேரை வந்து கொலம்பஸ் வந்து 400 வருஷம் ஆயிடுச்சு வெஸ்ட் இண்டீஸை கண்டுபிடிச்சின்னு சொல்லிட்டு அதை கொண்டாடுறதுக்காக தான் அந்த ஃபேரே நடத்துனாங்க. அந்த ஃபேரில் அவர் கண்டுபிடிச்சார், அதாவது எடிசன்னாலே நமக்கு ஞாபகம் வர எலக்ட்ரிக் பல்பை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுனா சொல்லுன்னு போங்க, எங்ககிட்ட ஃப்ளோரசன் லைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட்லாம் கண்டுபிடிச்ச ஹை ஃப்ரீக்குவன்சி ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸாக அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து டெஸ்லாவுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் சயின்டிஸ்ட்டு பேர்லாம் டியூப் லைட்டில் அதாவது லைட்டு மாதிரி ஏதக்கூடாதுன்னு. அப்போ தான் நியான் லைட்டோட ஐடியாவே அவருக்கு பிறகுது. இந்த ஃபேர்லாம் நடந்துட்டுருக்கும் போது அங்கே பிரசிடெண்ட் வராரு. அப்போ இந்த பிரசிடெண்ட் வந்து கிராவர் கிளீவ்லேண்ட் யூஎஸ்ஏவோட தென் பிரசிடெண்ட். May 1, 1893 வந்து 27 மில்லியன் பீப்புள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதாவது 2 கோடி 70 லட்சம் பேர். நம்ம கிளீவ்லேண்ட் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே 1 லட்சம் லேம்ப்ஸ் எரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் 12,000 ஹார்ஸ் பவர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டே டு நைட்டு ஆன் பண்ணி விட்டாங்க. அங்கே வந்திருந்தவங்க மக்கள் எல்லாம் சிட்டி ஆஃப் லைட்டுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த நியூயார்க் நகரம் அப்படி எரியறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஃபேர் நடக்கும் போது டெஸ்லா வந்து பயங்கரமாக நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணார். அவர் உடம்பையாகவே எலக்ட்ரிசிட்டியை ஃப்ளோ பண்ணி ஒரு லைட் ஏறி வச்சார். க்ரௌடு மேலே ஹார்ம்லெஸ்ஸான லைட்னிங்லாம், அதாவது அந்த டெஸ்லா காயில் வர மூலியமாக வர கரண்ட்டை பாஸ் பண்ணார். அவரோட ஒயர்லெஸ் எனர்ஜி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா அதில் ஒயரே இல்லை, அதனால தானே அது ஒயர்லெஸ். ஒரு வாரம் கழிச்சு அந்த நாடே வந்து டெஸ்லா பற்றி தான் பேசுகிறாங்க, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் ஃபியூச்சர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு. இதை பார்த்தோன்னே எடிசனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இவன் வந்துட்டானா சொல்லிட்டு. அப்போ தான் எடிசனோட சூப்பு குறைய ஆரம்பிக்குது வார் ஆஃப் கரண்ட்டில். வெஸ்டிங் ஹவுஸ் வந்து நயாகரா ஃபால்ஸ் கனடாவில் இருக்குது. அங்கே 1893 வந்து அந்த கமிஷன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் பவர் பிளான்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி கேட்ட எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, ப்ரொப்போசல்ஸ் எல்லாத்தையும். அப்போது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, புள்ளி ரோப்பு ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் வச்சு பண்ணுவீங்க, அதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக பண்ணோம்ல. லார்ட் கெல்வின், இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுல்ல. ஆமாம், இன்றைக்கு வரைக்கும் நம்ம டெம்பரேச்சரை கெல்வின் ஸ்கேலில் தான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அவர் ஒரு பிரிட்டிஷ் ஃபிசிசிஸ்ட், அவர் தான் இந்த கமிஷனுக்கு ஹெட்டாக இருந்திருக்கிறாரு. நம்ம டெஸ்லாவோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு முடியும், இந்த ஃபால்ஸை வச்சு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு. அதுவும் டெஸ்லாவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்தது. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனும் ப்ராக்ரெஸும் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது, நிறைய செட்பேக்ஸ் வந்தது, டவுட்ஸ் வந்தது, ஃபினான்ஷியல் கிரைஸும் வந்தது. நம்ம ஜேபி மோர்கன், லார்ட் ராத்ஸ்சைல்டு, ஜான் ஜேக்கப் ஆர்ஸ்டார், டபிள்யூ கே வேண்டர் பில்ட் இவங்க எல்லோரும் கண்டம் பண்ணாங்க, என்ன இந்த பசங்க வந்து காசை வேஸ்ட் பண்ணிட்டுருக்குறாங்கன்னு. 5 வருஷம் கழித்து கிட்டத்தட்ட கம்ப்ளீஷனுக்கு வந்துச்சு, ஆனால் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, இது சரியாக வராது, அன்ப்ரூவன் எக்ஸ்பென்சிவ் மிஷின்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம டெஸ்ட்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாம் வேலை செய்யும் சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சதை எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாரு. 1 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது, நயாகரா பவர் பிளான்ட் வந்து ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகுது. சுவிட்சை அமைக்க விட்டோடனே எல்லா ஒரிஸும் ஆன்சைட்டிஸும் காணாமல் போயிடுச்சுங்க, ஏன்னா கரண்ட்டு ரெடி ஆகிருக்கு. 22 மைல்ஸ், November 16, 1896 22 மைல் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு பஃபலோன்னு சொல்லிட்டு ஒரு பவர் பிளான்ட்டுக்கு அங்கேருந்து ரெடியான கரண்ட் போயிருக்கு. நடக்கிறத பார்த்தோன்னே அங்கேருந்து கனெக்ஷனை குர்ரா நியூயார்க் சிட்டிக்குன்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பித்தாங்க. அது நடந்ததுக்கப்புறமாவே வேர்ல்டு வைடாக டெஸ்லா ஒரு ஹீரோ ஆகிறாரு, விசார்ட் ஆஃப் வெஸ்ட்டாகவும் மாறுறாரு. மார்கன் வந்து எடிசனோட டைரக்ட் கரண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் ஓன் பண்ணியிருந்தவர் இப்போ கன்வின்ஸ் ஆகிட்டார், முடிஞ்சு போச்சு சார் எடிசன், உங்களோட ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜெயிச்சிருச்சு. டைரக்ட் கரண்ட்டு இனிமேட்டு சீல் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு வெஸ்டிங் ஹவுஸை டைரெக்டாக ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு. மார்கன் வந்து எந்த எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லை, எனக்கு ஏசியோ டிசியோ எனக்கு அதான் தெரியாது, நான் எங்கே இருக்கிறேனோ அதான் மாசாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வெஸ்டிங் ஹவுஸை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு நம்ம ஜேபி மார்கன். என்ன ஒரு செல்ஃபிஷ். ஜேபி மார்கனோட ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ் வந்து நம்ம வெஸ்டிங் ஹவுஸான வந்து இந்த மாதிரிங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், இதெல்லாம் நல்லா இல்லை, எங்களால் கொடுத்துருங்க கம்பெனியை, உங்களெல்லாம் மாற்ற முடியாது, பொலிட்டீஷியன்ஸ்லாம் எங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் வந்து ஏசி கரண்ட் மொத்தத்தையும் எங்களால் விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுங்க, நாங்கள் தான் இங்கே, நாங்கள் பண்ணுறது தான் சரின்னு சொல்லிட்டு வெஸ்டிங் ஹவுஸ் சொல்ல அவங்க மனசு உடஞ்சி போயிடுறாங்க. ஆனால் ஜேபி மோர்கன் சாதாரண ஆள் இல்லை, கையில் காசு இருந்தால் பத்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஜேபி மோர்கனும் தரமான ஒரு சமூகம் செய்கிறதுக்கு ரெடியாக வர்றாரு. வால் ஸ்ட்ரீட், அதாவது அந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற இடம் நியூயார்க் சிட்டியில், அங்கே போயிட்டு நம்ம ரூமர்ஸ் கிளப்பி விட்றாரு. சொல்கிறாரு ஜேபி மார்கன்னா, இந்த மாதிரி நம்ம வெஸ்டிங் ஹவுஸோட கம்பெனி வந்து பேங்க்ரட் ஆகும்போது யாருமே அந்த கம்பெனி ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குதுன்னு சொன்னால நிறைய பேர் வந்து அந்த கம்பெனி வந்து ஸ்டாக்கை வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க, அதாவது ரொம்ப கம்மி விலைக்கு போதும் ஸ்டாக்லாம். இதனால் அவர் கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட் திவால் ஆகிற கண்டிஷனுக்கு வராரு வெஸ்டிங் ஹவுஸ். ஆனாலும் டெஸ்லா மேலே வெஸ்டிங் ஹவுஸுக்கு $1 மில்லியன் ராயல்ட்டி இருந்தது, அதுவும் ஒரு ஒரு நாளைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதாவது நம்ம டெஸ்லா வந்து $1 மில்லியன் வச்சுருந்தாரு வெஸ்டிங் ஹவுஸோட ராயல்ட்டிஸில். அப்படி பார்க்கும்போது இந்த நன்மையை வந்து வெஸ்டிங் ஹவுஸ் சொல்கிறாரு டெஸ்லா கிட்ட, இந்த மாதிரிப்பா பேங்க்ரப்ட் ஆக போகிறேன் திவால் ஆக போகிறேன்னு சொன்னோடனே டெஸ்லா சொல்கிறாரு, மிஸ்டர் வெஸ்டிங் ஹவுஸ் நீங்கள் தான் வந்து என்னோடய பயங்கரமான ஃப்ரெண்ட், யாருமே என்னை நம்பலை, அப்போ நீங்கள் என்னை நம்புனீங்க, நீங்கள் ஒரு தைரியமாக இருந்தீங்க என் மேலே வச்சு இன்வெஸ்ட் பண்ண, எல்லாருமே லேக் பண்ணாங்க கரேஜ், கரேஜ் இல்லை அவங்ககிட்ட, நீங்கள் என்னோடய இன்ஜினியர்ஸ் மாதிரி யோசிச்சிங்க என்னோடய விஷனை, மற்ற இன்ஜினியர்ஸ்லாம் வந்து என்னோடய விஷனை லேக் பண்ணாங்க, நீங்கள் அந்த கான்ட்ராக்டை கொடுத்தீங்க, இது என்னோடய கான்ட்ராக்ட், இதை நான் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி கீச்சு போடுறேன், இனிமேல் எங்கள் மேலே உங்களுக்கு ராயல்ட்டிஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை கீச்சு போட்டுறாரு. நம்ம வெஸ்டிங் ஹவுஸால் நம்பவே முடியல, என்ன மனுஷன் இந்த மாதிரி கீச்சு போட்டான், நான் என்ன இவருக்கு என்ன ஃபேமிலி ஃப்ரெண்டா இல்லை பிறந்ததுலேருந்தே தெரியுமா, ஏன் இந்த மனுஷன் இப்படி பண்ணார், அந்த ராயல்ட்டிஸ் அவர் வச்சுருந்தாருன்னா இன்றைக்கி கண்டிப்பாக டெஸ்லா ஒரு பில்லியனாக தான் இருந்திருப்பார், இப்போ வரைக்குமே ஃபஸ்ட்டு வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு பில்லியனாக தான் இருந்திருப்பார், நம்ம ஜேபி மோர்கனோட பணக்காரனாக இருப்பார். ஆனால் வெஸ்டிங் ஹவுஸை காப்பாற்றுறதுக்காக கீச்சு போட்டாருங்க, அந்தளவுக்கு ஒரு செல்ஃப்லெஸ்னஸை காமிச்சிருக்கிறார், அவர் ஜெனரஸ்டி, அவர் குட்வில், இந்த ஒரு சீன் போதுங்க அவரையும் இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறோன்னு சொல்ல, இதை வச்சு தான் அவர் ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. வேலை டெஸ்லா அந்த டாக்குமெண்ட் பேப்பர்ஸை கீச்சு போடாமல் இருந்தால் வெஸ்டிங் ஹவுஸ் நடுத்தருவுக்கு வந்திருப்பார், ஆனால் டெஸ்லா அதை கீச்சு போட்டதுனால டெஸ்லாவோட பின்னாடி ஃப்யூச்சர் பாதிக்கப்படும்ன்றது டெஸ்லாவுக்கு தெரிஞ்சுமே அவரை நம்பி காசு போட்ட வெஸ்டிங் ஹவுஸை காப்பாற்றுறதுக்காக அந்த பேப்பர்ஸை கீச்சிட்டாரு. $1 மில்லியன் காற்றுல கரைஞ்சி போச்சு, வெஸ்டிங் ஹவுஸுக்கு லாபம் தான், வெஸ்டிங் ஹவுஸாலையும் எதுவுமே பேச முடில, இந்த மாதிரி ஒருத்தர் யாருன்னே தெரியாத ஒருத்தர் நமக்காக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிடுறாரு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்லா சொல்லிடுறாரு. இதோட வார் ஆஃப் கரண்ட்ஸ் முடியுது, அடுத்து கண்டிப்பாக 3rd எபிசோடு வரும், அது வரைக்கும் உடம்பு பார்த்துங்க, டாடா பை பை. நிதமும் பின்னே பாரு, நட்பை கூட கற்பை போல என்னவே.